சீல ஜீவன் விட்ட ஜீவனுள்ள தேவனே,
ஜீவனுள்ள தேவனே,
இயேசுவே சோத்திரம் 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 சோத்திரம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த மாதத்தின் இறுதி நாளிலே உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஐயா. இந்த மாதத்தின் ஆரம்ப நாள் முதல் இம்மட்டும் நீர் வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வழிகளிலே பலவிதமான பாதைகளை நாங்கள் கடந்து வந்திருந்தாலும் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு மாறாமல் இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்களினாலே நீர் எங்களை வழிநடத்திய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ நீர் கொடுத்த சந்தர்ப்பங்களுக்காக, சூழ்நிலைகளுக்காக, பலனிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்றும் வரப்போகிற வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை கொண்டாடுகிறவருடைய பிள்ளைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். இந்த ஆண்டிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிற காரியங்களை அவர்கள் செய்து முடித்து உமக்கு மகிமையை செலுத்த நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் திருமண நாட்களை நினைவு கூர்ந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற அருமையான குடும்பங்களோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவருடைய வாழ்க்கையிலே மேலும் மேலும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் அன்பிலேயும், ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்யும் அன்பிலேயும் வளர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, வீடு மற்றும் நிலங்களை விற்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய தேவையை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நல்ல விலை கிடைக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவசரப்பட்டு காரியங்களை செய்துவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து நீரை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அரசாங்க தேர்வுக்காக ஆயத்தப்படுகிற அருமையான மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கருத்தூண்டி படிக்க உதவி செய்தர்களும் நேரத்தின் காலத்தையும் வீணாக்கி விடாதபடி காத்துக்கொள்ளும் ஐயா. அந்தந்த நேரத்திலே அந்தந்த கடமைகளை செய்ய நீரே உதவி செய்தலும். படிக்க முடியாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு நீரே உம்முடைய பரலோக ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு ஞாபக சக்தி இல்லையே என்று கவலையோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதமான ஞாபக சக்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, சோம்பலாய் இருக்கிறவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அப்படிப்பட்டவர்களை தட்டி எழுப்பியர்களும். பணி செய்ய வேண்டிய நேரத்திலே சோம்பலாயிருக்கிறவர்கள், படிக்க வேண்டிய நேரத்திலே சோம்பலாயிருக்கிறவர்கள், குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதிலே சோம்பலாயிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சுறுசுறுப்பின் ஆவியை தாரும். நேரம் காலங்களை குறித்த உணர்வை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களா யாராவது இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர்தாமே அவருடைய உள்ளத்திலே நீர் கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்லியிருக்கிற வசனத்தை நினைவு கூர்ந்து தவறான தீர்மானங்களிலிருந்து அவர்கள் விடுபட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, கடலிலே உள்ளே சென்று மீன் பிடிக்கும் பணி செய்கிற எங்கள் அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயிரை தியாகம் செய்து அவர்கள் போகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். போக்கலும் வரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு நாளும் தேவையான அளவு மீன்கள் கிடைக்க நீர் கிருபை தாரும். கர்த்தர் தாமே மீன் வளத்தை இன்னமும் பெருக்கிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தலும், மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும். கர்த்தாவே, அவருடைய வாழ்க்கையிலையும் சிறந்து படித்து வாழ்க்கையிலே முன்னேற உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கடற்கரையிலே வியாபாரம் செய்கிற சிறு சிறு வியாபாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவாயும் உம்மையும் உம்முடைய அன்பையும் கண்டுகொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, பற்பல விதமான கவலைகளினாலே, துக்கங்களினாலே, துயரங்களினாலே தற்கொலை செய்ய நினைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட தவறான தீர்மானங்களை அவர்கள் செய்துவிடாதபடி கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட உம்மை சார்ந்து கொள்ள, உம்மை அண்டிக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மின்சாரத்திலே வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் அந்த பணியை செய்ய உதவி செய்தலும். எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வயலிலே வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் வேலை செய்வதற்கு தேவையான சரீர சுகத்தையும் பலத்தையும் தாரும். வெயிலிலே நின்று நீண்ட நேரம் பணி செய்வதனாலே சரீரங்கள் பாதிக்கப்படாதபடி காத்துக் கொள்ளும்ப்பா. அவருடைய குழந்தைகளை ஆசீர்வதித்தலும், குடும்பத்தில் உள்ள பெரியவர்களை ஆசீர்வதித்தலும். தினசரி வேலைக்கு சென்று தங்களுடைய குடும்பத்தை நடத்துகிற அருமையான பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுடைய வாழ்க்கையிலையும் அனுதினமும் வேலை வாய்ப்புகளை தந்து, வேலை செய்ய தேவையான சுகமிலனை தந்து, வேலை செய்வதற்கேற்ற கூலியை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதித்தலும். பள்ளியில இருந்தவர்கள் கேட்டாலும், வீடுகளில் இருந்து கேட்டாலும், தூரத்திலே தொலைவில் இருந்து வரும் ஒரு சத்தத்தை அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தாலும், கர்த்தர் தாமே அவருடைய வாழ்க்கையிலே உம்முடைய வழிநடத்தலை கொடுத்து அவர்களை எந்தென்றும் உம்முடைய பிள்ளைகளாக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தராயிருப்பதற்கு ஆமக்கு ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேட்டு ஆசீர்வாதம் பெறுகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். உங்கள் அன்பின் கடிதங்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு அறிமுகம் செய்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் சிந்திப்போம். ஏசாயா 6:3-13 வரை இன்று சிந்திக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஏசாயா தனது ஊழிய காலத்தின் ஆரம்பத்தை ஏசாயா 6 எழுதியிருக்கிறார் என்பதை குறித்து சிந்திக்க துவங்கினோம். உசியா ராஜா மரணமடைந்த நாட்களிலே அவர் தேவாலயத்திற்குள்ளே கடந்து சென்றார். அங்கே உசியா ராஜா மரித்துவிட்டாலும் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தா அரசாட்சி செய்கிறவராய் காணப்பட்டார் என்று சிந்தித்தோம். இப்பொழுது ஏசாயா 6:3 வாசிக்கிறேன். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இங்கே நம் தேவனுடைய பரிசுத்தத்தையும் மகிமையையும் ஒரு ஓவியம் போல காண்கிறோம். அவர் உயரமும் உன்னதமுமான நிலைமையிலே இருக்கிறார். நாம் அவரை இந்த நிலையில் இன்று பார்த்தோமானால் நாம் நம்முடைய தாழ்வான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்படுவோம். மேலும் அவரை குறித்து மிகவும் தாழ்வாக எண்ணுகிறவர்களின் எண்ணமும் அகலும். ஏனென்றால் அநேகர் இயேசுவை சிலுவையிலே அறையப்பட்டவராக அல்லது ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவராக நினைக்கிறார்கள். அவர் ஒரு உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் என்றதொரு தரிசனம் அநேகருக்கு இல்லை. அவ்வாறு காண்பது அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றதொரு விசுவாசத்தை பெருக பண்ணும். இது இல்லாதபடினாலேதான் அநேகர் தங்கள் வாழ்க்கையின் தேவைகளிலே கடவுளை நோக்கி ஓடுவதற்கு பதிலாக மனிதர்களை தேடி ஓடுகிறார்கள். மேலும் அநேகர் இயேசுவை எந்த விதத்திலேயும் அணுகிவிடலாம் என்று மிகவும் எளிதாக நினைத்து விடுகிற நிலைமையும் மாறும். அருமையானவர்களே, நீங்கள் நேரடியாக தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நுழைந்துவிட முடியாது. இதையும் அறிய வேண்டும், அவர் அதை அனுமதிக்கிறதில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாகவே தேவனிடத்தில் சேர முடியும். இந்த ஒரு வழியில் மாத்திரமே நீங்கள் தேவ பிரசன்னத்திற்குள் நுழைய முடியும். அதேபோல நீங்கள் உங்களுடைய தகுதியின் மேன்மையினால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நுழைந்துவிட முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறனாலே தான் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளேயும் நுழைய முடியும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து தெளிவாக யோவான் 14:6 சொல்லியிருக்கிறார். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் அவர் வழியாகவே பிதாவினிடத்திலே செல்ல இயலும். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் கிருபாசன தண்டையில் தைரியமாக கிட்டிச் சேரலாம். இதை தவிர வேறு எந்த தகுதியின் அடிப்படையிலேயும் நாம் அவரிடத்தில் செல்ல இயலாது. ஏசாயா 6:4
கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது.
கூப்பிடுகிறவர்களின் சத்தம் என்பது சேராபீன்களின் சத்தத்தை குறிக்கிறது. அவர்கள் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்கிறதனால் எழுந்த சத்தத்தினால் ஆலயம் மகிமையினால் நிறைந்தது என்று பார்க்கிறோம். இந்த சத்தம் ஏசாயாவின் மேல் என்ன விளைவை ஏற்படுத்தியது? ஏசாயா 6:5 பாருங்கள்.
அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன்.
ஏசாயா இந்த அனுபவத்திற்குள்ளே வரும் முன்னரும் தேவனுடைய மனிதனாகத்தான் இருந்தார். ஆனாலும் இந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஏசாயா இந்த தரிசனத்திற்கு கொடுத்த பதில் மிகவும் புரட்சிகரமானது. தேவனுடைய பிரசன்னத்திலே தான் அதமானதாக அழிந்தே போய்விட்டதாக கருதினார். இந்த தரிசனம் அவருடைய நிலைமையை அவருக்கு வெளிப்படுத்தியது. ஆம், தேவனை அவர் பார்த்தபொழுது தன்னை உண்மையில் பார்க்க முடிந்தது. இந்த அநேகருக்குள்ள பிரச்சனை இதுதான். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருகிற வேத வசனத்தை வாசித்து தியானிப்பதில்லை. அவ்வாறு அவர்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்களானால் தங்களுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யாததினால் தங்களுடைய நிலையை அறியாதிருக்கிறார்கள். இந்த காரியத்தை குறித்தே 1 யோவான் 7:7 யோவான் இவ்விதம் எழுதுகிறார். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்கிறது. இவ்வாறு நாம் வேத வசனத்தின் ஒளியிலே நடந்தால் ஏசாயா தன்னுடைய நிலையை உணர்ந்தது போல நாமும் உணர்ந்திருப்போம். நாமும் அதமானவர்கள் என்றும் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்றும் உணர்ந்து கொண்டிருப்போம். நீங்கள் உங்களை தேவனுடைய சந்நிதியிலே ஏதாவது தகுதியுடையவர்களாக உங்களுக்கு சில உரிமைகள் இருப்பதாக கருதுவீர்களானால் உண்மையிலே நீங்கள் தேவனை காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யோபுவின் வாழ்க்கையிலும் ஏசாயாவை போன்றதொரு அனுபவம் வந்தது. அப்பொழுது அவன் நான் என்னை அருவருக்கிறேன் என்று சொல்கிறான். யோபு சுயநீதியுடைய மனுஷன். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை பாவி என்று கூறிய போது யோபு அவர்களை பார்த்து, எனக்கு தெரிந்த வரையில் நான் நீதிமான்தான் என்று கூறினான். ஒருவேளை இவ்வாறு கூறியதால் அவனுடைய நண்பர்களை அவன் வென்றிருக்கலாம். அவனுடைய பார்வையிலே நீதிமானாகவும் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் அவன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே வந்தபோது அவன் தன்னை நீதிமான் என்று சொல்லவில்லை. அவன் எத்தன்மை உடையவனாக இருந்தான் என்று தேவனுடைய பிரசன்னத்திலே உணர்ந்த பொழுது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்கிறான். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடப்பீர்களானால் நீங்கள் உங்கள் நிலைமையை அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாயிருந்தும் கூட உங்கள் பாவங்களிலிருந்து கழுவப்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்னும் தேவையாயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். இதேபோல இன்னும் அநேக தேவ ஊழியர்கள் இப்படிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக இருந்ததை வேதத்திலே நாம் பார்க்கலாம். அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நுழைந்த பொழுது ஏசாயாவைப் போலவே பதில் உரைத்தார்கள். யோவான் பத்மு தீவில் இருந்தபோது, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 எழுதியிருக்கிறார். தானியேல் கர்த்தரை கண்டபோது, நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன், என் பலனெல்லாம் போயிற்று, என் உருவம் மாறி வாடி போயிற்று, திடனற்று போனேன் என்று சொல்கிறார். சவுலாக இருந்து பவுலாக மாறியவரின் அனுபவம் இதுதான். பவுல் தேவனை சந்தித்த பிறகு தன்னை சுயநீதியுள்ள பரிசேயனாக நினைக்கவில்லை. ரட்சிப்பை பெற தேவையான ஒரு தொலைந்து போன பாவியாகவே தன்னை காண்கிறார். ஆகவே அவரால் பிலிப்பியர் 3:7 சொல்லப்பட்டிருக்கிறது போல கூற முடிந்தது, எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொல்கிறார். தனக்கு இயேசு கிறிஸ்து வேண்டும் என்ற தேவையை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தார். ஏசாயா 6:6 பாருங்கள்.
அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து.
இந்த நெருப்புத் தழல் என்பது அணைந்து போன ஒன்றல்ல, அது தழலாக இருந்து கொண்டிருந்தது. அது பலிபீடத்திலிருந்து எடுத்துக் கொண்டு வரப்பட்டது என்று பார்க்கிறோம். பலிபீடத்திலே பாவம் நீக்குவதற்குரிய பலி செலுத்தப்படுகிறது. இது கிறிஸ்துவின் மரணத்தை அடையாளப்படுத்துகிறது. அடுத்த அதிகாரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறோம். அதாவது அவருடைய மானிட அவதாரம் நம்மை ரட்சிக்கப் போவதில்லை, அவருடைய சிலுவை மரணமே நம்மை ரட்சிக்கும். ஆகவே பலிபீடம் முன்பே சொல்லப்படுகிறது. அதுவே முக்கியம். கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நம்புவதே விசுவாசத்தில் முக்கியமானது. ஏசாயாவின் வாழ்வை பரிசுத்தப்படுத்த கிறிஸ்துவின் பலியை அர்த்தப்படுத்தின பலிபீடத்திலிருந்து நெருப்பு தழல் எடுத்துக் கொண்டு வரப்படுகிறது. மேலும் இந்த அணையாத நெருப்பு தழல் என்றும் நம்மை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகிறது. ஏசாயா 6:7 பாருங்கள்.
அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றான்.
ஏசாயாவின் பாவம் நிவிருத்தியாக்கப்பட்டது. ஏன்? அவர் தன்னை அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று அறிக்கையிட்டதால். ஆக பாவ மன்னிப்பிற்கு அறிக்கையிடுதல் அவசியம் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 3:9 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுமுள்ளவராயிருக்கிறார். இந்த நெருப்பு தழல் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய இரத்தத்தையும் அர்த்தப்படுத்துகிறது என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவே உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவரே சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். அவர் உயர்த்தப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் நம்மில் ஒருவராய் இருக்கும்படிக்கு பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக ஆகும்படி அவ்வாறு இறங்கி வந்தார். ஏசாயாவின் உதடுகள் சுத்தமாக்கப்பட்டதை இங்கே பார்க்கிறோம். பாவ மன்னிப்பை குறித்த ஒரு வரைபடத்தையே இது நமக்கு காண்பிக்கிறது. உள்ளான மனிதனில் என்ன நடக்கிறது என்பதை வெளிப்பிரகாரமாக காண்பிக்கிறது. இருதயத்தில் உள்ளவை உதடுகள் வழியாக வெளியேறுகின்றன. உதடுகள் சுத்திகரிக்கப்படுமாயின் இருதயமும் சுத்திகரிக்கப்படும் என்பதுவே இதன் அர்த்தமாகிறது. புதிய ஏற்பாட்டிலே அதமானேன் என்ற அர்த்தத்தில் தன் நிலையை கூறின ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவர்தான் அப்போஸ்தலனாய பவுல். ரோமர் 7:27 இவ்விதமாய் அதை அறிக்கையிடுகிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தை நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பவுல் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் பாவியான மனுஷன் அல்ல, தேவனுடைய பரிசுத்த மனிதன். தன்னுடைய பலத்தால் தேவனுக்காக வாழ முடியவில்லை என்று அறிந்தபோது இவ்வாறு கூறுகிறார். ஆவியிலே நடக்க வேண்டும், அதாவது பவுல் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடேயே தேவனுக்காக வாழ முடியும் என்று தேவனிடத்திலே கற்றுக்கொண்டார். கர்த்தருடைய கிருபையினாலேயே நாம் தேவனுக்காக வாழ முடியும். நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் நம்முடைய பாவமான நிலைமையையும் நம்முடைய இயலாத நிலையையும் தேவனிடத்திலே நாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இதனால் தேவன் நம்மீது பிரியப்படுவார். ஆகவே தேவனுடைய சந்நிதியிலே சென்று தினமும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று நம்முடைய வாழ்வை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிப்பது அவசியம். ஏசாயாவின் உதடுகள் சுத்தமாக்கப்பட்ட பின் அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. பாருங்கள், ஏசாயா 6:8.
பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன்.
இந்த சுத்திகரிப்பு நடந்து முடிக்கும் வரை கர்த்தருடைய அழைப்பின் சத்தம் ஏசாயாவிற்கு கேட்கவில்லை என்பதை கவனித்து பாருங்கள். அருமையானவர்களே, இன்றும் கூட அநேகர் தேவனுடைய அழைப்பின் சத்தத்தை உணராதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்காக எதையாவது செய்யும்படி அவர் அழைக்கிறதை அவர்கள் உணர முடியாதபடி காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? அவர்கள் சுத்திகரிக்கப்படவில்லை. ஆகவே இவ்வளவு பெரிய தேவை இருப்பதை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். தேவன் சுத்திகரிக்கப்படாத பாத்திரங்களை, சுத்திகரிக்கப்படாத மனிதர்களை பயன்படுத்துவதில்லை. சிலர் பாவத்தில் வாழ்ந்தபோதும் தேவன் கிருபையாக அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நாளில் அவர்களை அவர்களுடைய பாவத்திற்காக நியாயமும் தீர்ப்பார். அது உடனடியாக அல்லது தாமதமாக இருக்கலாம். அதே வேளையிலே ஆசீர்வாதமான நிலைமையிலே இருப்பதனால் தாங்கள் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்கள் என்றோ தங்களை தேவன் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்றோ அவர்கள் நினைக்கக்கூடாது. தேவன் அழுக்கான பாத்திரங்களை பயன்படுத்துவதில்லை. நீங்கள் தேவனிடத்திலே வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் போதே அவரால் பயன்படுத்தப்படுவீர்கள். அப்பொழுதே உங்களுக்கு ஆத்தும பாரம் வரும். கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற விருப்பம் அப்பொழுதுதான் வரும். அவருடைய அழைப்பின் குரல் உங்கள் செவிகளிலே அப்பொழுதுதான் துணிக்கும். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை ஏசாயா கேட்டார். இங்கே யார் நமது காரியமாய் போவான் என்று பன்மேலே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். இது திருத்துவத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை சேர்த்து குறிக்கும் வண்ணமாக நமது என்று சொல்லப்படுகிறது. இதற்கு ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று பதில் சொல்லுகிறார். ஏசாயா முதல் முதலாவதாக தேவனுடைய அழைப்பை கேட்கிறார். உடனே சுத்திகரிக்கப்பட்ட மனிதனாக, ஆண்டவரே நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றும் கூட அநேகர், கர்த்தாவே எங்களுடைய சபையிலே மாற்றத்தை தாரும், எங்கள் சபையிலே உயிர் மீட்சியை கொண்டு வாரும் என்று ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்கள் முதலாவது சுத்திகரிக்கப்பட்டு தேவனோடு உள்ள உறவிலே தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ண மாட்டார்கள். அவர்களுடைய உதடுகளை முதலாவது நெருப்பு தழல் தொட வேண்டும். அவர்கள் தங்கள் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற வேண்டியது அவசியம். இது அவர்கள் வாழ்க்கையிலே நடைபெறாத வரை அவர்கள் தேவனுக்காக ஆலயத்திற்காக செய்கிற பணியினாலே ஊழியத்தினாலே எந்த பிரயோஜனமும் ஏற்படாது. தொடர்ந்து ஏசாயாவிற்கு கொடுக்கப்படுகிற ஊழிய பொறுப்பை பாருங்கள். ஏசாயா 6:9.
அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல்.
ஏசாயாவிற்கு கொடுக்கப்பட்ட இந்த செய்தி மிகவும் வித்தியாசமானது. அவர்களுடைய அழிவை முன்னறிவிக்கும்படி ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். மேசியாவின் வருகையின் போது அவர்கள் இவ்விதமாக காணப்படுவார்கள் என்பதற்கு முன்னடையாளமாக இது சொல்லப்படுகிறது. இந்த ஜனங்கள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. ஏசாயா 6:10.
இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்றார்.
இந்த வசனத்தை பார்த்தவுடன் உங்களுக்கு வித்தியாசமாக தோன்றலாம். குருடர், செவிடர், இருதய கடினமான மக்கள் மத்தியிலே தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டது போல காணப்படலாம். தேவன் யாருடைய இருதயத்தையும் கடினப்படுத்துகிறவரோ, கண்களை காணாதபடி குருடாக்குகிறவரோ, காதுகளை கேளாதபடி செய்கிறவரோ அல்ல. மக்களே தேவனுடைய வார்த்தைகளை கேளாதபடி செவிகளை அடைத்துக் கொள்கிறார்கள். அவருடைய மகத்துவங்களையும் அற்புதங்களையும் பாராதபடி தங்கள் கண்களை வேண்டுமென்றே மூடிக்கொள்கிறார்கள். தேவன் இருக்கிறார் என்று அறிந்தும் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்கள் இன்னும் தங்கள் கண்களை மூடிக்கொள்ளவும் காதுகளை அடைத்துக் கொள்ளவும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக் கொடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் அதை தெரிந்து கொண்டார்கள். அக்கிரமம் செய்கிறவனை இன்னும் அக்கிரமத்திலே பெருக விட்டு விடுகிறார். ஏசாயாவின் முக்கியமான வேலை இதுதான். அவன் வெளிச்சமான தேவ செய்தியை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அவ்வாறு வெளிச்சம் அவர்களிடத்தில் வரும்பொழுது அது அவர்களின் பார்வையற்ற தன்மையை வெளிப்படுத்தும். இருளிலே இருக்கும்பொழுது அவர்கள் பார்வை அற்றவர்களா இல்லையா என்பது தெரியாது. மத்தேயு 13:14-15 இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. இந்த விளக்கத்தை சற்றே கவனியுங்கள். ஒருவர் தன்னுடைய வீட்டின் பின்பகுதியிலே உள்ள வைகோட் போருக்கு இரவிலே செல்லும்பொழுது விளக்கோடு செல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செல்லும்பொழுது இரண்டு காரியங்கள் நடைபெறுகிறது. விளக்கு வெளிச்சத்தை கண்டவுடன் எலிகள் ஓட ஆரம்பிக்கின்றன. மற்றொரு காரியம், அதை கண்டவுடன் சேவல் மற்றும் கூட்டில் இருக்கும் பறவைகள் இனிமையான குரலை எழுப்ப ஆரம்பிக்கின்றன. எலிகள் ஓடுகின்றன, பறவைகள் பாடுகின்றன. இந்த இரண்டு செய்கைகளும் வெளிச்சத்தை பார்த்தவுடன் நடைபெறும் காரியங்கள். இந்த வெளிச்சம் எலியை எலியாக உருவாக்குகிறதா? இல்லை, எலியை தான் ஒரு எலி என்பதை உணர வைத்தது. வெளிச்சம் வரும் முன்னரே அது எலியாகத்தான் இருந்தது. ஆனால் வெளிச்சம் வந்த பிறகு அது தன் நிலைமையை உணர்ந்து ஆபத்திற்கு பயந்து ஓடுகிறது. ஆனால் பறவைகள் ஆனந்த சத்தமிடுகிறது. இயேசு கிறிஸ்துவும் உலகத்திற்கு ஒளியாக வந்தார். அவர் ஒளியாக வந்ததால் எலிகள் ஓடின,
பறவைகள் பாடின. இரண்டு விதமான செய்கைகள் உலகத்திலே மனுமக்கள் மத்தியிலேயும் நடைபெறுகின்றன. இதே காரியத்தை விளக்குகிற மற்றொரு நிகழ்ச்சியும் பாருங்கள். மேற்கு வர்ஜீனியா என்ற இடத்திலே ஒருமுறை சுரங்கத்திலே தீ விபத்து ஏற்பட்டு அநேக பணியாளர்கள் குகைக்குள்ளேயே மாட்டிக்கொண்டார்கள். மீட்பு பணியிலே வீரர்கள் ஈடுபட்டு இறுதியிலே அவர்களை பல நாட்கள் கழித்து மீட்டு எடுத்தார்கள். அப்பொழுது வீரர்கள் கையிலே விளக்குகளை கொண்டு சென்றிருந்தார்கள். ஆனாலும் உள்ளே மாட்டியிருந்தவர்களிலே ஒருவர், நீங்கள் ஏன் விளக்கை கொண்டு வரவில்லை என்று கேட்டார். எல்லாரும் குழப்பமடைந்தனர். பிறகு கண்டுகொண்டனர். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவர் கண் பார்வையை இழந்திருந்தார். வெளிச்சத்தை கொண்டே அவர் கண் பார்வை இழந்துவிட்டார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தேவன் யாருடைய இருதயத்தையும் கடினப்படுத்துகிறவர் அல்ல. வெளிச்சம் பிரகாசிக்கும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் எப்படிப்பட்டவர் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. ஏசாயாவின் பொறுப்பு அப்படிப்பட்டதே. ஆகவேதான் ஏசு கிறிஸ்துவும் இந்த பகுதியை மேற்கோளாக எடுத்து காட்டினார். அப்போஸ்தலனாய பவுல் எழுதும்பொழுது 2 கொரிந்தியர் 2:14-16 இவ்விதமாய் கூறியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கேதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, ஒரு தேவ ஊழியர் சுவிசேஷ கூட்ட முடிவிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி அழைப்பு கொடுக்கும்பொழுது இவ்வாறு சொல்வாராம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இங்கிருந்து செல்வீர்களானால் நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வரும்போது தொலைந்து போன ஆடுகளாக வந்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும் போதும் தொலைந்து போன ஆடுகளாகவே செல்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு நண்பனாக இருக்க மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே நுழைந்து நான் சுவிசேஷத்தை ஒருபொழுதும் கேட்கவில்லை என்று சொல்ல முடியாது என்பார். அருமையானவர்களே, தேவனுடைய சுவிசேஷமாகிய ஒளி அந்த யூத ஜனங்களின் குருட்டுத்தன்மையை செவிட்டுத்தன்மையை வெளிப்படுத்தியது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்வையற்றவர்களாக விடவில்லை. அவர்களுடைய பார்வையற்ற தன்மையை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று அப்போஸ்தலனாய பவுல் சொல்வது போல நாமும் எப்பொழுதும் வெற்றி பெறுவோம். அநேகர் நம்முடைய தேவனுடைய செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற நம்மை வெற்றி பெற செய்திருக்கிறார். நம்முடைய முக்கியமான பணி தேவனுடைய வசனத்தின்படி விதைப்பதுதான். இதுவே ஆசீர்வாதம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27. வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். யோவேல் 3:16.